அன்பின் பரலோக பிதாவே, மகிழ்ச்சி நிறைந்த நல்ல ஆராதனை வேலைக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வர வேண்டும் என்று ஆவலோடு எதிர்பார்க்கிற தேவாதி தேவன் நீர் ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தின்படி உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நீர் உம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் வெறுமையாய் அனுப்புகிற தேவன் அல்ல. இன்றைக்கு எங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய மன்னாவை எங்களுக்கு பகிர்ந்து தாரும். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஈரிணையற்ற நாமத்தில் உங்களை மீண்டுமாக அன்போடு வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக நாம் வாசிக்க கேட்ட முதல் வேத பகுதியை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். ஒருவேளை நாம் கிறிஸ்துவின் பிறப்பின் காலங்களில், முன் வருகின்ற வருகையின் காலங்களில் நாம் இருக்கின்றோம். இந்த நாட்களிலே நம்முடைய சிந்தனையானது அதிகமாய் நம்முடைய வழிகை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படிப்பட்ட தீர்மானங்களை நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் எடுக்கிறோம் என்பதை குறித்த நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஆதியாகமம் 3 என்று சொன்ன உடனே நமக்கெல்லாம் தெரியும், ஒருவேளை முதல் முதலில் ஆண்டவர் படைத்த மனிதனை ஏதென் தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்த பொழுது அவன் எடுத்த சில தீர்மானங்கள். ஒருவேளை ஐ டாபிக்ட் இன் திஸ் வே த டேஞ்சரஸ் டிசிஷன், வாழ்க்கையிலே எடுக்கின்ற சில ஆபத்தான தீர்மானங்கள். ஒருவேளை ஒவ்வொரு நாளும் நாம் அநேக தீர்மானங்களை எடுக்கின்றோம், ஆனால் சில தீர்மானங்கள் பல காலங்களுக்கு பிறகு அது எவ்வளவு ஆபத்தானது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தீர்மானங்களை நாம் சரி செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை திரும்பவும் நல்ல வழிகளுக்குள்ளாக அவர் நம்மை வழிநடத்தி செல்கின்றார். ஒருவேளை பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்திலே நாம் இன்றைக்கு நம்முடைய சிந்தனையை துவங்கும் பொழுது நம்முடைய மனதிலே இதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் வாழ்கின்ற உலகமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், அநேக நேரங்களிலே பலவித தோல்விகளை நாம் பார்க்கிறோம். வி ஆல்வேஸ் ஃபேஸ் த லோன்லினஸ், த ரிஜெக்ஷன், த ஷேம். ஆனால் நாம் கிளைக்கிறோம், இவைகளுக்கெல்லாம் என்ன பதில்? நான் எதிர்கொள்ளுகிற தோல்விகள் அல்லது நான் வெறுக்கப்படுகிற சூழ்நிலைகள், தனிமைப்படுத்தப்படுகிற காரியங்களுக்கெல்லாம் என்ன பதில்? ஆனால் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 3 அதை நமக்கு பதிலாக நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளப் போகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்திலே நம்ம முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார், மனிதனை படைத்து ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து வைக்கின்றார். ஆதியாகமம் 3 மனிதன் பாவம் செய்தான் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதல் 2 ரெண்டு முக்கியமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது காரியம், ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக எல்லாவற்றையும் படைத்தவராக ஆதியாகமம் 1 நமக்கு கற்றுத்தருகிறது. எல்லாவற்றையும் நேர்த்தியாக நல்லதாக ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றதாக ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார். That is the first part of the creation story. இரண்டாவது நாம் பார்க்கிற இன்னொரு உண்மை என்னவென்று சொன்னால், எல்லாவற்றையும் படைத்த தேவன் தமது சாயலில் தமது ரூபத்தின்படியே மனிதனை படைத்தார். That is the second one. God created you and me in his own image to represent who he is. கடவுள் யார் என்பதையும், கடவுளுடைய அன்பு என்ன என்பதையும், கடவுளுடைய பரிசுத்தம் என்ன என்பதையும், கடவுளுடைய குணங்கள் என்ன என்பதையும் ஆண்டவர் நமது அவருடைய சாயலில் நம்மை படைத்து வைத்தார். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, each individual is valuable and unique in the sight of God. ஒவ்வொரு தனி மனிதனும் விலையேற பெற்றவனாக ஆண்டவர் பார்க்கிறார். எனவேதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த ஆண்டவருடைய சாயலில் நாம் படைக்கப்பட்டதினாலே we need to be connected with him always. நாம் அவரோடு கூட தொடர்பு உடையவர்களாக வாழ வேண்டும். அந்த தொடர்பு எங்கெல்லாம் தொடர்பு எல்லையை விட்டு வெளியே போகிறதோ, சில நேரங்களில் நம்ம பேசிட்டே இருப்போம் செல்போன்ல, டக்குன்னு செல்போன் தொடர்பு எல்லைக்கு வெளியே போயிடுச்சுன்னா அந்த கண்டினியூட்டி கட் ஆகிவிடும். அப்போது நாம் நினைப்போம், ஐயோ நான் சொல்ல நினைத்ததை சொல்ல முடியவில்லையே. பிரியமானவர்களே, அதே நிலைதான் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே போகிற பொழுது அநேக நேரங்களிலே வி எண்ட் அப் இன் ஷேம், ஃபெயிலியர், ஆல்சோ அநேக தனிமைப்படுத்த நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, when we join with God, we also fulfill the mega plan of God. தேவனுடைய விலையேறப்பெற்ற திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் மாறுகிறோம். மாத்திரமல்ல, அவர் நம்மூலமாக அநேக காரியங்களை ஆண்டவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில நேரங்களிலே நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகளில் உண்மை என்ன தெரியுமா? ஆண்டவர் தமது சாயலில் நம்மை படைத்தாலும் God put boundary, ஆண்டவர் ஒரு எல்லையை நமக்கு வடிவமைத்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவருடைய சாயலில் நாம் இருப்பதினால் we need to be safe when we are inside the boundary. அந்த எல்லையை விட்டு நாம் வெளியே போகும் பொழுது we are not safe, நாம் பாதுகாப்பை இழந்து விடுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பவுண்டரி எதை இங்கே வேதம் கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், ரெண்டாவது அதிகாரத்தில் நாம் ஆதியாகமம் 2:15 வசனத்தை வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் அடுத்த வசனம், போதும் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அங்கே 15 முதல் 17 வரைக்கும் ஒரு சின்ன பவுண்டரி போடுறார். நீ தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனால் ஒன்றை பார்க்கும் பொழுது கவனமாக இரு. நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சத்தை இருக்கிறது, அதை நீ என்ன செய்ய வேண்டாம், அதை குறித்து கவனமாக இரு, அதை தொட வேண்டாம் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நன்மை தீமை அறியத்தக்க என்ற வேத வசனத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? ஒருவேளை ஆண்டவர் எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம், நன்மை தீமை என்று எப்படி வரையறைக்க முடியும்? ஒருவேளை இதுதான் நன்மை இதுதான் தீமை என்று சொல்லவில்லை. சில நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், தெரியாமல் தவறு செய்து விடுகிறோம். ஆனால் தவறை தெரியாமல் செய்தாலும் தெரிந்து செய்தாலும் தவறு தவறுதான், அதற்கு கண்டிப்பாக இட் வில் லீட் டு கான்சிக்வன்சஸ். நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்பதனால் அதை என்ன செய்ய முடியாது, ஒதுக்கி வைக்க முடியாது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தவறாக செய்தது, அன்எக்ஸ்பெக்ட், அதாவது எதிர்பாராமல், அன்இன்டென்ஷனலி ஏதாவது செய்தால் உடனே என்ன செய்வார்கள், அதற்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கும், ஒரு பலி செலுத்த வேண்டும், பரிகாரம் செலுத்த வேண்டும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நன்மை தீமை அறியத்தக்க என்று ஒன்றை ஆண்டவர் வைத்ததின் அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்ற காரியம், நீங்களும் நானும் தேவனுக்கு எது பிரியமான பாதை என்பதை தெரிந்தெடுக்க விரும்புகிறோமோ, அல்லது நான் என்னுடைய விருப்பத்தின்படி ஐ வாண்ட் டு சூஸ் மை பாத், என் விருப்பத்தின்படி நான் பாதையை தெரிந்தெடுக்க வேண்டுமா, அல்லது தேவனுடைய விருப்பத்தின்படி நான் அவருடைய விருப்பத்தின்படி பாதையை தெரிந்தெடுக்க வேண்டுமா? இதற்கு தான் இந்த கேள்வியை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் படைத்த எல்லா படைப்புகளின் நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரத்தை வைத்திருக்கிறார். இட் இஸ் நாட் ஆண்டவருக்கு அந்த மரத்தை சாப்பிட கொடுக்க வேண்டாம் என்கிற மன எண்ணம் அல்ல. அதை ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், அதையும் சேர்த்து சாப்பிடு என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் அவருக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்பதை பார்க்கும்படியாய் தேவன் ஒரே ஒரு மரத்தை ஒதுக்கி வைத்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல நேரங்களில் நம்முடைய கேள்வி இதுதான், ஏன் ஆண்டவர் வைத்தார்? ஆண்டவர் கேட்கிற பதில் என்ன, ஆண்டவர் நமக்கு கேட்கிற, ஆண்டவர் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? நான் சொல்லுகிறபடி நீ என் விருப்பத்தை நிறைவேற்றுகிறாயா, அல்லது நீ உன் விருப்பத்தின்படி நிறைவேற்ற விரும்புகிறாயா? என் விருப்பத்தின்படி நீ தீர்மானம் பண்ணுகிறாயா, அல்லது உன் விருப்பத்தையே நிறைவேற்ற விரும்புகிறாயா? கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தில் சுருக்கமாக சொன்னால், God is forbidding them to seeking their own good rather than God's. கடவுளுடைய நன்மையை நான் தேடுகிறேனா, அல்லது என்னுடைய நன்மையை தேடுகிறேனா என்பதை தான் நீங்களும் நானும் பார்க்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம சொல்லலாம் சில நேரங்களிலே இட் இஸ் மோர் ரைட், இட் இஸ் மோர் ராங். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு மோர் ரைட் மோர் ராங்லாம் இல்லை, ஒன்றே ஒன்று தான். இதை வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுவதை வேண்டாம் என்று சொல்லுவது தான் ரைட். இல்லை கொஞ்சம் நான் இதை எனக்கு விருப்பம் போல மாற்றிக்கொள்வேன் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அதை ஆண்டவர் விரும்புவதில்லை. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் ஒதுக்கி வைத்த கனியை குறித்து இங்கே ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆண்டவர் கொள்கை அங்கே பவுண்டரி எல்லையை வடிவமைத்து விட்டார். ஆனால் நடந்த காரியம் என்ன, கொஞ்ச நேரத்திற்குள்ளாக அங்கே ஒரு பெரிய சம்பவம் நடைபெறுகிறது. அதை தான் நம்ம மூன்றாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது இந்த ஏன் ஆண்டவர் இதை ஒதுக்கி வைத்து விட்டு இதை நீ சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார் என்று சொன்னால் இன்னொரு வேத ஆராய்ச்சியர் விதமாக சொல்லுகிறார், நீங்களும் நானும் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டதினால் When we seek God's good, it is good for us. நாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டதினால் whenever we seek our own good with our own way, we end up in failure. ஆண்டவருடைய சாயல் நமக்குள் இல்லை என்று சொன்னால் அதனுடைய சூழ்நிலை வேறு. இப்போ எப்படி ஒரு காரில் ஒரு பார்ட் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு என்று சொன்னால் உடனே நம்ம அந்த கார் டீலர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்கிறோம், என்னுடைய காருடைய மேக் இது, மாடல் இது, இந்த பர்டிகுலர் கொடுங்கள். ஏன் தெரியுமா, அதுதான் அந்த வாகனத்திற்கு சரியாக சூட் ஆகும். ஏதோ ஒன்றை கொடு என்று வாங்கி கொண்டு வந்தால் இட் வில் நாட் சூட். அதே போலதான் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவ சாயலில் படைக்கப்பட்டதினால் we need to seek what is good in his sight. ஆண்டவருடைய பார்வையில் எது சரி என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்திலே அங்கே மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள். போதும். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் சர்ப்பமானது என்று பார்க்கிறோம். சர்ப்பத்தை அநேக நேரங்களிலே பிசாசோடு கூட தொடர்பு படுத்துகிறோம், பிசாசு அல்லது சாத்தான் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த மூன்றாவது அதிகாரத்தில் வருகின்ற சர்ப்பம் பிசாசா அல்லது பிசாசின் ரூபத்தில் வந்தானா அல்லது பிசாசு அவனை ஆளுகை பண்ணும்படி அவனை தன்னுடைய ஆளுகையின் கீழ் வைத்திருந்தானா? சில நேரங்களில் சில பேர் கேள்வி கேட்பாங்க, எப்படி நீங்கள் சர்ப்பத்தை போய் பிசாசு என்று சொல்லுவீர்கள்? அதற்கு தான் வேதம் நமக்கு சில வெளிப்படுத்தின விசேஷத்திலே அதை நமக்கு கற்றுக்கொடுக்குது. வாசிங்கள், வெளிப்படுத்தின 20:2 பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பு. ஒருவேளை பிரியமானவர்களே யாருக்காவது டவுட் இருந்துன்னா ஏன் அதை சர்ப்பத்தை பிசாசு என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷம் அதை தெளிவுபடுத்துகிறது. அதே போல வெளிப்படுத்தல் 12:9 வாசியுங்கள். Revelation 12:9 உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பு. திரும்பவும் சொல்கிறேன், ரெண்டு இடத்திலும் அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்ன தெரியுமா, ஒருவேளை சர்ப்பத்தை பிசாசுக்கு அடையாளப்படுத்தினார். காரணம் என்ன தெரியுமா, இந்த வேதம் சொல்லுகிறது மற்ற சகல ஜீவராசிகளை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அப்போ தந்திரமான ஒரு கேள்வியை கொண்டு வருகிறது. நான் முதலாவது சொன்னேன், ஆர் வி சீக்கிங் த குட்னஸ் ஆண்டவருடைய பார்வையில் நன்மையானதை தேடுகிறோமா அல்லது நமது பார்வையில் நன்மையானதை தேடுகிறோமா? இதுக்கு இடையில தான் நம்முடைய வாழ்க்கையானது நிலைநிறுத்தப்படுகிறது. இப்போ பிசாசு வந்து என்ன சொல்கிறான், அருமையாய் பேசுகின்றான், ஆண்டவர் இதெல்லாம் புசிக்க சொன்னாரா? 2:16-17 நம்ம ஆதியாகமத்திலே பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவர் சொன்ன வசனத்தை திரும்பவும் வாசிக்கலாம். வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் நீ எல்லா கனியையும் புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம். ஆனால் இங்கே பிசாசு கேட்கிற கேள்வி பாருங்கள், கர்த்தர் உண்டாக்கின நீங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்கள் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? தேவன் சாப்பிடாதே என்று சொன்னாரா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் ரெண்டு விதங்களில் சொல்லுகின்றான். ஒன்று, சந்தேகத்தை உருவாக்கும்படியாய் பேசுகின்றான். இரண்டாவது, சத்தியத்தை திரித்து விடுகிறான். He was twisting the truth and trying to sow the doubt in the mind. ஒரு பக்கம் சந்தேகத்தை விதைக்கிறான், இன்னொரு பக்கம் சத்தியத்தை மாற்றி விடுகிறான். பாருங்கள், இது எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம ஒரு ஹோட்டல் போகிறோம், பூஃபே ஓப்பன், ஆனால் அங்கே போட்டிருக்காங்க ஒன்லி சாலட் மாத்திரம் ரெஸ்ட்ரிக்டட், டோன்ட் டச். நம்ம ஏன் அதை மாத்திரம் ஓரம் வைத்திருக்காள்? நூற்றுக்கணக்கான ஆகாரங்கள் இங்கே ஆயத்தமாக இருக்குது. யூ ஜஸ்ட் ஃபினிஷ் திஸ் ஒன். ஆனால் ரெஸ்ட்ரிக்டட் எப்படி இருக்கிறதோ அதே போல் ஆண்டவர் படைத்த ஏதேன் தோட்டத்திலே ஏறக்குறைய 10,000 அதிகமான பழ மரங்கள் இருந்ததாம். அவ்வளவு சோலை நிறைந்த, அத்தனை பழங்கள் உள்ள, எத்தனை வருடம் சாப்பிட்டாலும் தீர்ந்து போகாத அளவிற்கு அங்கு இருந்தது. ஆனால் அதன் நடுவில் இருந்த ஒரே ஒரு மரம். இப்ப பிசாசனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவர்கள் பெரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிய விரும்புகிறாயா, தேவ நன்மையை நீ ஏற்றுக்கொண்டு நடக்க விரும்புகிறாயா, அல்லது உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறாயா? இதுதான் கேள்வி. அநேக நேரங்களிலே நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா? நாம் பிசாசு தெளிவாக நம்மை குழப்புவான், ஒரு சின்ன சந்தேகத்தை கொண்டு வந்து. ஆனால் அந்த சிறிய சந்தேகம் ஆரம்பத்தில் எப்படி இருக்குன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் காலப்போக்கில் அது நல்ல நன்மைகளை கூட விசுவாசிக்க முடியாமல் அது நம்மை அதை என்ன செய்துவிடும், தடுத்துவிடும். எனவே தான் சந்தேகம் ஒரு உயிர்கொல்லி நோய் என்று சொல்லுவார்கள். இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் சிக்னஸ். இங்கே பிசாசும் என்ன செய்கிறான், அவள் மனதிலே ஒரு சின்ன சந்தேகத்தை உருவாக்கினான். இன்றைக்கு சந்தேகம் எங்கெல்லாம் வருகிறதோ யோசித்து பாருங்கள், அங்கெல்லாம் தே எண்ட் அப் இன் ஃபெயில்யூர், தோல்வியில் தான் முடிகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல அவன் சத்தியத்தை எவ்வளவு அருமையாய் மாற்றி விடுகிறான் பாருங்கள். அங்கே திரித்து சொல்லுகின்றான். ஆண்டவர் என்ன சொன்னாரு, எல்லாவற்றையும் புசிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஒன்றை தான் உதைக்கிறார். ஆனால் அவன் கேட்கும் போது கேட்கிறான், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா? சகல விருட்சத்தையுமா சொன்னாரு? ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, அங்கே மிக தெளிவாய் அவன் ஏமாற்றுகின்றான். அதாவது ஆண்டவர் ஒதுக்கி வைத்த ஒன்று, அளவில்லாமல் கொடுத்த ஒன்று, இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு போராட்டம். சில நேரங்களில் ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார், சில காரியங்களை தேவன் ஒதுக்கி வைப்பார். ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒதுக்கி வைக்கிறார் என்று சொன்னால், ஒருவேளை அது நமக்கு புரியவில்லை என்றாலும், நீங்களும் நானும் தேவன் ஒதுக்கி வைத்ததினால், இட் இஸ் குட் ஃபார் மீ பிகாஸ் ஐ ஆம் கிரியேட்டட் இன் தி இமேஜ் ஆஃப் காட். நான் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டதினால் தேவன் ஒதுக்கி வைப்பதில் ஏதோ சத்தியம் இருக்கிறது. ஆனால் பிசாஸ் என்ன செய்வான், அங்கே தான் ட்விஸ்ட் பண்ணுவான். நீ அதை சாப்பிட்டால் என்ன தப்பு, அதை நீ அனுபவித்தால் என்ன தப்பு? கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக நேரங்களிலே நீங்களும் நானும் நம்முடைய சமுதாயம் என்ன சொல்லும் தெரியுமா, நீ உன் வாழ்க்கையை பார்த்தாதான், நீ உன் வாழ்க்கையை திட்டமிட்டால்தான், நீ உன் விருப்பம் போல செய்தால்தான் உன்னால் இந்த உலகத்தில் வாழ முடியும், வெற்றி கொள்ள முடியும். தட் இஸ் அ சொசைட்டி ரிப்பீட்டட்லி சே டு அஸ். ஆனால் வேதம் சொல்கிறது, நீ என்னுடைய நான் சொல்லுவதை என் விருப்பத்தை செய்வாய் என்று சொன்னால் நீ மென்மேலும் நன்மையான காரியங்களை அனுபவிக்க முடியும். காரணம் என்ன தெரியுமா, யூ அண்ட் மீ வி ஆர் கிரியேட்டட் இன் தி இமேஜ் ஆஃப் காட். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் இதை சொல்லவில்லை, உன் விருப்பம் போல வாழு, நான் என் சாயலில் உன்னை படைத்ததினால் ஆல்வேஸ் ரிமம்பர். இங்கே வேதம் சொல்லியது பாருங்களேன், 3வது அதிகாரத்தில் பிசாசு கேட்ட மாத்திரத்தில் இப்போது அந்த சந்தேகமும் சத்தியம் திரிக்கப்பட்டதினால் அங்கே ஏவாளுடைய மனதிலே ஒரு விதமான இனம் புரியாத தடுமாற்றம் வந்துவிட்டது. When the wherever the doubt arises, we stumble. நம்மளால் நிலையாக இருக்க முடியாது, அங்கே ஒரு தடுமாற்றம் உண்டாகும். அந்த தடுமாற்றத்தின் பதில் தான் பாருங்கள், அவர் 3வது வசனத்தில் சொல்றாரு, ஆனாலும் வேலை ஆரம்பிக்கும் போதே, பட் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாத படிக்க அதை புசிக்க தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். ஒரு மரத்தை மட்டும்தான் ஆண்டவர் சொன்னார், தொடாத என்று சொல்லியிருக்கின்றார். கிறிஸ்தவர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆண்டவர் ஒதுக்கி வைக்கிறதை, அல்லது அது ஒரு சிறிய காரியமாக இருக்கலாம், பட் நெவர் எவர் ரன் ஆஃப்டர் தட். அதன் பின்னாடி ஓடுவதை நீங்களும் நானும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், அதற்கு உடனே பிசாசு ஒரு புது ட்ரூத்தெல்லாம் சொல்லிட்டான், இல்லை நீங்கள் சாக மாட்டீங்க, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள். ஒருவேளை அவன் சொன்னான், நீங்கள் வாசிங்கள் 6வது வசனம் 5வது வசனம் அந்த முக்கியமான ஒரு வார்த்தை தெரியுமா, புத்தியை தெளிவிக்கிறது. அந்த புத்தி என்கிற வார்த்தையை எபிரேய பதம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ சக்சஸ். புத்தி என்பது அதாவது வெற்றியை உருவாக்குவது அல்லது வெற்றியை நாம் சொந்தப்படுத்துவதனுடைய வழி என்று சொல்கிறார்கள். உடனே அவள் என்ன செய்கிறாள், அதை போய் எடுத்தாள். அவள் என்ன செய்தாள், புசித்தாள். இப்போ முதல்ல என்ன நடக்கு பாருங்களேன், வென் வி டிசைட் டு வாக் ஆன் அவர் ஓன் குட், வி எண்ட் அப் இன் ஃபெயிலியர். அந்த ஃபெயிலியரில் அந்த மூன்று காரியம் நடக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை ஏவாள் என்ன செய்திருக்கலாம், அந்த இடத்துல அவள் எதை செய்யவில்லை, அவள் என்ன தீர்மானம் பண்ணியிருக்கலாம், என்ன முடிவு எடுத்திருக்கலாம், என்ன முடிவு எடுக்கவில்லை. ஒருவேளை அவள் அங்கேயே ஷீ குட் ஹவ் கன்ஃபஸ்ட், ஆண்டவரே நீர் ஒதுக்கி வைத்ததை நான் புசித்து விட்டேன், ஆனால் அவள் கன்ஃபஸ் பண்ணவில்லை. ரெண்டாவது என்ன செய்திருக்கலாம் என்று சொன்னால், அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நின்று ரிப்பென்டட், ஒருவேளை மன வருத்தப்பட்டிருக்கலாம், அதுவும் செய்யவில்லை. இல்லைன்னா சொல்லியிருக்கலாம், லார்ட் கேன் யூ அகெயின் ஒரு முறை என்னை கரெக்ட் பண்ணும், நான் தவறிவிட்டேன் என்று சொல்லியிருக்கலாம், அதுவும் சொல்லவில்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் இந்த கனியை புசித்த மாத்திரத்தில் அவள் கண்கள் திறக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த கண் திறப்பை என்ன சொல்கிறாள் என்று சொன்னால், இட் இஸ் லைக் அ நாட் பிளைண்ட் பர்சன் கம்மிங் இன் டு லைட், பட் சத்தியத்தை அறிந்தவன் தன்னுடைய சொந்த வழியில் நான் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறான், ஆனால் அந்த வழி தவறான வழி என்பதை அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது, அதுவரைக்கும் தெரியல. ஸோ அந்த கண்கள் அங்கே திறக்கப்படுவதை பார்க்கிறோம். ஒருவேளை கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த மூன்று காரியமும் பண்ணவில்லை, கன்ஃபஸ் பண்ணல, ரிப்பன் பண்ணல, மாத்திரமல்ல ஆண்டுடைய கரத்தில் திரும்ப வந்து லார்டு ரீஃபிக்ஸ் இட், ஒருவேளை ஒரு ரீசெட் பண்ணும், அதையும் கேட்கவில்லை. நடந்தது பாருங்கள், பாவம் எப்பொழுதுமே மிக மிக கொடியது, இட் இஸ் அ ஸ்டூபிட். ஏன் தெரியுமா பாவம் ஒரு மோசமானது, தட் எண்ட்ஸ் இன் ஃபெயிலியர், அது எப்பொழுதுமே முடிவில் அத்தோல்வியில் கொண்டு போய் நிறுத்திவிடுகிறது. இங்கே மனிதன் தேவ சாயலில் ஆண்ட மனிதனை படைத்தார், இப்போ மனிதன் தேவ சாயலை என்ன செய்து விட்டான், கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் தேவ சாயலை இழக்கின்றான். இப்போ தேவ சாயலுக்குள் அவன் திரும்ப வர வேண்டும், அதற்கு தான் அவன் திரும்பவும் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய நன்மையை தேட வேண்டும். இப்போ அந்த கனியை புசித்ததினால் என்ன நடந்தது பாருங்கள். முதலாவது காரியம் நம்ம பார்க்கிறோம் அங்கே 8வது வசனம் ஓகே, அங்கே தேவனுடைய சத்தம் கேட்டது, அவர்கள் போய் ஒளிந்து கொண்டார்கள். முதலாவது காரியம் பார்க்கிறோம், the consequences of walking on the own path, நம்முடைய சொந்த வழியில் நடக்கும்போது நாமே என்ன செய்கிறோம், நம்மை மறைத்து கொள்ள ஆரம்பிக்கின்றோம். மறைத்து கொள்ளுதல் எப்படி இருக்குன்னா, சில நேரங்களில் சிறு பிள்ளைகள் வீட்டில் ஐடன் சீக் விளையாடுவார்கள், நம்ம போய் என்ன பண்ணனு கேட்டால் நான் ஒளிஞ்சிட்ருக்கேன், ஆனால் நமக்கு தான் தெரியும் அது ஒளியக்கூடிய இடம் அல்ல. அநேக நேரங்களில் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு கூட அல்லது சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய சமூகத்தை நம்ம எப்படி நினைக்கிறோம், நான் ஒளிந்து கொண்டேன் நினைக்கிறோம், ஆனால் we can never hide ourselves, நம்மை மறைக்கவே முடியாது. முதலாவது ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருந்த உறவு உடைந்தது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அதை தான் இங்கே பார்க்கிறோம். தேவன் கூப்பிடுகிறார், அங்கே அவன் என்ன செய்கிறான், மறைந்து கொண்டான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, when we decide to seek our own good, நாம் நம்முடைய விருப்பமான நன்மையை நாம் தேட நினைக்கும் பொழுது, நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும், நமக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற உறவு முதலாவது உடைகிறது. இங்கே ஆதாமும் ஏபாலும் எப்போதும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திற்குள் வரும் பொழுது அவரை ஓடிப்போய் அணைத்துக் கொள்வார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுக்கு வருகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் என்ன செய்வார்கள்? ஓ டேடி வந்துட்டார்கள், ஓடி போய் கட்டி பிடிப்பார்கள். இப்போ டேடி உள்ள வராரு, பிள்ளைகள் ஓடி ஒளிகிறார்கள் என்று சொன்னால், தேர் இஸ் சம்திங், ஏதோ ஒன்றை அவர்கள் செய்து விட்டார்கள். உடனே அப்பாவுக்கு தெரியும், ஏன் ஓடி ஒளிகிற, புரிந்து கொள்வார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் பார்க்கிறார், இங்கே வந்து நிற்கிறார், இவர்கள் ஓடி ஒளிகிறார்கள். When we seek our own good, when we try to make our own way, அதனுடைய முடிவு தேவனை விட்டு நீங்களும் நானும் பிரிக்கப்படுகிறோம். இன்னொரு பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? அங்கே 11வது வசனத்தை வாசியுங்கள். போதும். ரெண்டாவது காரியம், தட் பிரேக்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒன் அனதர். அவன் சொல்ற வார்த்தை பாருங்கள், ஆதாம் சொல்றாரு, நீர் என்னோட கூட இருக்கும்படி தந்த ஸ்திரீயானவள், நீர் தந்த ஸ்திரீ. இட் இஸ் நாட் மை மிஸ்டேக். ஒருவேளை நீர் அந்த ஸ்திரீயை இங்க வைக்கலனா ஒருவேளை நான் தப்பிச்சிருக்கலாம். He wanted to blame. ஒருவர் மீது ஒருவர் குறை சொல்லுகிறவர்களாய் மாறினார்கள். ஆண்டவர் எந்த உறவில் ஒருவர் ஒருவரை நெருக்கமாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் வைத்தாரோ அந்த உறவு உடைய ஆரம்பித்தது. காரணம் என்ன தெரியுமா? Because they started seeking their own good. நீங்களும் நான் தேவ சாயலில் படைக்கப்பட்டதினால் we are called to seek what is best for God's sight. அங்கே அவன் ஒருவரை ஒருவர் என்ன செய்கிறார்கள்? அங்கே குறை சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். They started blaming. நீர் தந்த ஸ்திரீ. ஒருவேளை இன்னைக்கு நிறைய நேரங்களில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாமும் கூட என்ன சொல்கிறோம் தெரியுமா? உன்னால தான் இது நடந்தது. யாரோ ஒருவரை நாம் என்ன செய்கிறோம்? காரணம் காட்டுகிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், தேவன் ஒரு பெர்ஃபெக்ட், அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஆண்டவர் இணைத்தார். பாவம் செய்யும் நாளுக்கு முந்தின நாள் வரைக்கும் அவர்கள் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டவில்லை. இப்பொழுது தே ஸ்டார்டட் பிளேமிங். மாத்திரமல்ல, அவள் என்ன சொல்றா பாத்தீங்களா, அந்த ஸ்திரீ ரொம்ப அழகா சொல்லுவா, இது என்னுடைய பிரச்சனை இல்லை, அவருடைய பிரச்சனை இல்லை, சர்ப்பத்துடைய பிரச்சனை. அதுதான் என்ன என்ன செய்தது? ஏமாற்றி விட்டது. ஒருவேளை நமக்கும் தேவனுடைய படைப்புக்கும் இடையில், நமக்கும் இயற்கைக்கு நடுவில் ஒரு சாபம் உண்டானது. அந்த சாபம் தான் பார்க்கிறோம், இவ்வளவு நாள் நீ கடினப்பட்டு தான் நீ சாப்பிட வேண்டும் என்று இல்லை, இப்போ நீ கடினப்பட்டாலும் உன் நெத்தியின் வேர்வை பூமியில் சிந்தும், பூமி உனக்கு என்ன செய்ய முல்லை பிறப்பிக்கும், நீ கடினமான வாழ்க்கையை வாழ வேண்டும். எனவேதான் கிறிஸ்துவுக்குள் பிரியமா, இன்றைக்கு உலகம் முழுவதும் ஏன் மனிதன் கடினத்தின் வாழ்ந்து கொண்டிருக்கான் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது மனிதன் செய்த பாவத்தினுடைய விளைவு இயற்கையும் சபிக்கப்பட்டது. பவுலடியார் சொல்லுகிற இயற்கையெல்லாம் தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறதாம், மனுஷகுமாரனுடைய வருகைக்கு. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பாவம் எல்லாம் தீர வேண்டும். இப்போ மூன்று காரியம் நடந்தது. ஒன்று, தேவனோடு கூட இருந்த உறவு உடைந்தது. சக மனிதனுக்குள் இருந்த உறவு உடைந்தது. மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையில் இருந்த உறவு உடைந்து போய்விட்டது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே, அதோடு கூட ஸ்டோரி முடியவில்லை. ஆண்டவர் அதோடு கூட சத்தியத்தை நிறுத்தவும் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? 21வது வசனத்தை வாசியுங்கள். ஆண்டவர் ஒரு தோல் உடையை உண்டாக்கினார். இந்த தோல் உடை, இட் இஸ் சிம்பல் ஆஃப் த ஃபுல் காஸ்பல். ஒருவேளை அத்தி இலைகளை அவர்கள் பறித்தார்கள். அத்தி இலைகளால் என்ன செய்ய முடியாது? அவனுடைய நிர்வாணத்தை மூட முடியாது. அதற்கு மேலாக ஒரு தோல் ஆடை தேவை என்பதை ஆண்டவர் புரிந்து கொண்டார். ஒரு அத்தி மரத்தில் இலைகளை பிக்க பிக்க இலைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும், மரம் சாகாது. ஆனால் ஒரு ஒரு மிருகத்தினுடைய தோல் உரிக்கப்பட்டால் அதோடு அந்த மிருகம் செத்து போகும். ஒருவேளை ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நீ செய்த, நீ உன்னுடைய ஓன் விருப்பத்தின்படி செய்ய நினைத்ததற்கு இங்கே பார், இதற்கு பரிகாரம் என்ன என்று சொல்லி ஒரு மிருகத்தை ஆண்டவர் அடித்து அவனுக்கு தோல் ஆடையை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம கேட்கலாம், ஏன் ஆண்டவரே நான் வந்து, இப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி, இது சாபமா, இது ஆண்டவர் கொடுத்த நியாய தீர்ப்பா, இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் பாருங்கள். ஒரு வெளிச்சம் நிறைந்த இடத்தில் நீங்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் வெளிச்சத்தை விட்டு தூரம் போனால் you will end up in darkness. நீங்கள் வெளிச்சத்தை விட்டு தூரம் போவது உங்களுடைய சொந்த விருப்பம். உங்கள் சொந்த விருப்பத்திற்கும் வெளிச்சத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை. வெளிச்சத்தின் அருகில் நீங்கள் நிற்கும் போது வெளிச்சத்தை அனுபவிக்க முடியும், தூரம் போனால் இருள் வந்துவிடும். ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறார். தேவனுக்கு அருகில் வரும்போது ஜீவனை அனுபவிக்கின்றோம். தேவனை விட்டு தூரம் போகும்போது மரணம் இஸ் எ எண்ட். அதை தான் அனுபவிக்க முடியும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் இவர்களுக்கு, நீங்கள் செய்த காரியத்திற்கு நான் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. உங்களுடைய கிரியைகள் உங்களை என்ன செய்து விட்டது, உங்களை இருளுக்குள் தள்ளிவிட்டது, அல்லது உங்களை அங்கே மரணத்திற்கு நேர் தள்ளிவிட்டது. ஆனால் நான் திரும்பவும் உங்களை அடைக்கிறேன். ஒரு தோல் ஆடையை செய்து கொடுக்கிறார். கிறிஸ்தவர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அளவிட முடியாத அன்பு, ஆண்டவருடைய பாசம், இரக்கம் திரும்பவும் வருகின்றார். ஒருவேளை திரும்ப வந்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தோல் உடையை உருவாக்கி ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. 22வது வசனம், ஆதியாகமம் 3:22. பின்பு தேவனாகி கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்க நம்மில் ஒருவனை போலானான், ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடி நான் செய்வேன். சில பேர் நினைப்பாங்க, ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னார், அந்த கனியை ஏன் புசித்தால் அவன் என்னொன்னு ஜீவனோடு இருக்கும்படி அவன் இருக்கக்கூடாது என்று ஏன் சொன்னார். ஆண்டவருக்கு நம்ம மேல கோபமா? ஆண்டவர் கோபம் இல்லை. பிரியமானவர்களே, கிறிஸ்து இல்லாமல் நீங்களும் நானும் ஜீவனை அனுபவிக்க முடியாது, அனுபவிக்கவும் கூடாது. ஏனென்றால் நாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டதினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் ஜீவனை கொடுக்கிறார். இங்கே மனிதன் இனி தன்னுடைய விருப்பத்தின்படி நடந்து அவன் நித்தியத்தை அனுபவிக்க முடியாது, என் விருப்பத்தின்படி நடந்தால் மட்டுமே என்று கற்றுக் கொடுக்கிறான். ஒருவேளை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எந்த வழியில் நாம் நடந்து கொண்டிருக்கின்றோம், நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையானது நம்முடைய சுய விருப்பத்தின் இன்பமாய் இருக்கும் என்று சொன்னால், நோ தட் வி வில் எண்ட் அப் இன் ஃபெயிலியர். ஆனால் தேவனுடைய நன்மையாக இருந்தால் we will get success because we are created in the image of God. தேவனுடைய சாயலில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறதுனால் தேவனுடைய விருப்பத்தின்படி வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.